வணக்கம் அம்மா.
வணக்கம்.
60 ஆண்டுகளாக நீங்க சமுதாய பணின்னு வேணா சொல்லிக்கலாம், அல்லது மருத்துவ பணின்னு சொல்லிக்கலாம், அப்படி செய்துட்டு வரீங்க. இது குறிப்பாக வந்து கேன்சர் ஆங்காலஜி அந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்களேன். ஏன் அது மாதிரி?
என்னன்னாக்க, நாங்க கிராஜுவேட் ஆன போது 1950 கிராஜுவேட் ஆயிட்டு, முதல் முதலாக எனக்கு ஹவுஸ் ஏஜென்சி ஜெனரல் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் வார்டில் போட்டாங்க. அந்த கேன்சர் வார்டில் அங்கே நிறையாவே நான் பார்த்தேன். அந்த ஏழை ஜனங்கள் கஷ்டப்படுறது, அது வந்து வைத்தியம் பண்ணுறதை பற்றி, வைத்தியத்தை பற்றி ரொம்ப நமக்கு அப்போ ஒன்றுமே கிடையாது, வைத்தியமே கிடையாது கேன்சருக்கு அந்த நாளில், அந்த மாதிரி எல்லாம் பார்த்தேன். அதை தவிர நிறையா வேற ஊழலாக நடந்திருந்தது, நிறையா ஊழல்கள் நடந்திருந்தது, அதெல்லாம் நான் பார்த்தேன். அதை தவிர முக்கியமாக அங்க வந்து புதுசா அங்க வந்து டாக்டர் வந்து சேர்ந்திருந்தார், டாக்டர் கிருஷ்ணமூர்த்தின்னு. அவர் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிங்கிறவங்களோட மகன். டாக்டர் முத்துலட்சுமி அம்மா தான் முதல் முதலாக உமன் மெடிக்கல் கிராஜுவேட் இன் இந்தியா. அங்க வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் உமன் லெஜிஸ்லேட்டர் ஆல்சோ. அவங்க வந்து அவங்க தங்க வந்து கேன்சர்னால இறந்து போயிட்டாங்க 1923. அப்போ வந்து நம்ம பிரிட்டிஷ் ரூல்ல நாங்க இருந்தோம் இந்தியா, நம்ம வந்து வி ஆர் நாட் ஃப்ரீ பீப்புள், அதனால அவங்க ஒன்றும் பண்ண முடியல. அவங்க கேன்சருக்காக கட்டாயம் ஏதோ பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்க, அது பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவங்க லண்டன் போன போது ராயல் மார்ஸ்டன் ஹாஸ்பிட்டல்ல அதே ரெக்டல் கேன்சர், அவங்க தங்கைக்கு என்ன வந்ததோ அந்த மாதிரி கேன்சர் நல்லா பண்ணி வீட்டுக்கு போறத பார்த்த உடனே கட்டாயமா ஒரு தீர்மானம் பண்ணிட்டார். பண்ணிட்டு அவங்க வந்து அப்புறம் அவங்க மகனை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு ட்ரீட்மெண்ட் இது ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து வந்தாரு. அவர் தான் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. அவங்க மெட்ராஸ், அப்போ வந்து மெட்ராஸ் சென்னை கிடையாது, வந்த உடனே கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் தான் ஒன்லி ஃபெசிலிட்டி ஃபார் கேன்சர். அப்போ அங்கே போட்டு நம்ம நல்லா பண்ணலாம், அவங்க தனி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணுங்கிற உத்தேசமே இல்லை. அப்போ வந்து அவங்க வந்து அவங்களோட பேசி பார்த்தபோது ரொம்பவே எனக்கு ஆர்வம் வந்தது. அவ்வளோ நல்லா அவர் படித்து அவர் அதை பற்றி சொல்லி எவ்வளோ பண்ண முடியும், நம்ம நாட்டில் என்னெல்லாம் பண்ணலைன்னு சொல்லியிருந்தார். அதனால கேட்டது எனக்கு அப்போ ஒரு இம்ப்ரெஷன் மைண்டில். அதை தவிர அவர் ரொம்ப பிரின்சிபிள்ஸ் அண்ட் வேல்யூஸ்னா என்ன மாதிரி நடத்த கரெக்டு, எந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிற ஹை லெவல் அந்த மாதிரி இருந்தது. எனக்கு அந்த ரொம்ப பதிவாயிடுத்து. அதே 1950 நான் அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிட்டும் நான் 1954 நான் எம்டி எடுத்துட்டேன். அப்போ டாக்டர் முத்துலட்சுமி அம்மா வாஸ் ரேசிங் ஃபண்ட்ஸ் ஃபார் அ கேன்சர் ஹாஸ்பிட்டல். ஏன்னா அவங்க டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் பண்ண முடியல, அங்கே ஒன்றும் சரியாக நடக்கலைன்னு நம்மளே ஹாஸ்பிட்டல். அப்போ தே வாண்டட் அ டாக்டர். அப்போ எனக்கு அந்த இம்பேக்ட் இருந்ததுனால நம்மளும் இதோட சேர்ந்து ஒத்துழைக்கலாமே சொல்லிட்டு தான் நான் சேர்ந்தேன். எல்லாரும் இட் இஸ் டெஸ்டினி, அது என்னுடைய எனக்கு தலையில எழுதியிருக்கு, நான் புற்றுநோயோட இருந்து வேலை பண்ணணும்னு அதுவே பண்ணியிருக்கேன். அதுவே 62 பண்ணி எனக்கு அதை பத்தி இன்னும் நோ ரிக்ரெட்ஸ்.
இப்போ எம்டி ஆன உடனே பொதுவாக வந்து பொதுவாக மக்கள் நினைக்கிறது நிறைய சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் எப்படி வந்து இந்த சோஷியல் சர்வீஸ் அல்லது இந்த மருத்துவ சேவை வந்து
அது இந்த நாள்லேருந்தே எனக்கு பணம் தான் சேர்க்கணுங்கிறது முக்கியமாக தெரியல, அது தப்பாகவே பட்டது. அதுவும் நம்ம வந்து மெடிக்கல் ஒர்க்கில் வைத்தியம்னு பண்ணுற போது நம்ம பணத்துக்கும் வைத்தியத்துக்கும் வைக்கக்கூடாது. இட் இஸ் அ ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பு. இப்போ ஒரு டாக்டர் பேஷண்ட்னா பணத்தை பத்தி பேசக்கூடாது, பணத்துக்காக அவங்களுக்கு நம்ம பண்றது நம்ம கடமைய பண்றோம், அந்த மாதிரியே ஒரு இருந்தது. பட் முக்கியமா நான் சொன்னது என்னன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மாவோட கருத்து வச்சு எப்படி அவங்க கஷ்டப்பட்டு அவங்களுக்கு அப்போ வந்து நான் என்னை மீட் பண்ற போது அவங்களுக்கு ஒரு 70-75 இருக்கும், அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி பேசின இதெல்லாம் ரொம்பவே எனக்கு அவங்க மனப்பான்மை ரொம்ப நல்ல நல்ல மனப்பான்மையா இருந்தது. அது ஏதோ தோணிட்டு அப்ப இருக்கலாம், அவனால பணத்தை பத்தி நான் ரொம்ப மேக் மச் அபவுட் கெட்டிங் மணி, பட் ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் ஒர்க்கிங்.
இப்ப உங்க குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் நோபல் பரிசு பெற்ற சர் சி வி ராமன், உங்க மாமா வந்து சந்திரசேகர், இவங்க எல்லாம் எப்படி உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்கன்னு சொல்லுங்களேன்.
அது கட்டாயம், ஏன்னா அவங்க அவ்வளவு பண்ணின போதும் நம்மளும் நம்ம இன் அவர் ஆஸ்பெக்ட் இன் அவர் ஏரியா நம்ம பண்ணணும், அவங்க அவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்க, நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும், நம்ம சயின்டிபிக்ல பண்ணாட்டா கூட இந்த மாதிரி வேலை பண்ணி சோசியல் சர்வீஸ் பண்ணி ஒரு பொசிஷனுக்கு வரணும்னு ஒரு கட்டாயம் ஒரு ஆர்வம் இருந்தது.
இப்ப நீங்க உங்க 62 ஆண்டு கால இந்த மருத்துவ பணியில சமூக பணியில லட்சக்கணக்கான பேஷண்ட்ஸ், லட்சக்கணக்கான நோயாளிகள், குழந்தைகள், பெண்கள் அப்படி எல்லாம் பாத்திருப்பீங்க. சில பேரை எல்லாம் காப்பாற்ற முடியாம போயிருக்கும். அந்த மாதிரியான தருணங்கள்ல எப்படி வந்து அந்த எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அதாவது அந்த துயரம், துக்கம் இப்படி எல்லாம்.
ரொம்ப ரொம்ப நிஜம். இப்ப வந்து நம்ம கேன்சர்னு சொன்னோம்னா எல்லாரையும் கியூர் பண்ண முடியாது. எல்லாரையும் அதுவும் அந்த நாள்ல வந்து 1954 அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வசதி கிடையாது. இறந்து போனவங்க மாத்திரம் இல்ல, நன்னா இருக்கிறவங்களும் இருக்காங்க. 130 பேர் நன்னா இருக்கலாம், 70 பேர் போயிருக்கலாம். அதான் ஆச்சு அந்த நாள்ல. இப்ப வந்து 150-160 பேர் மேல பண்ணுறோம். Wherever we have succeeded, that happiness gives us the challenge to take care of the defeats that we have had. அந்த மாதிரி சொல்லணும். ஃபெயிலியர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. அது வந்து டாக்டர் முத்துலட்சுமி அம்மா எனக்கு எப்பவுமே சொல்லுவாங்க, பசி நோக்கார் அவமதிப்பு கொள்ளார் கண்டுஞ்சார் கர்மமே கண்ணாயினார்னு சொன்னாங்க. அதனால நமக்கு எனி ஆப்ஸ்டிக்கல்ஸ், எனி டிஃபீட், அதனால நம்ம தயங்க கூடாது. அதே தான் சுவாமி விவேகானந்தரும் சொன்னார், அவே கரை ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அது ஏணி எப்படி ஏறினாலும் ஏறுற வரையில் நம்ம தயங்க கூடாது. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்து நாங்க இன்ஸ்டிடியூட்டையே ஜெயிச்சதுக்கே காரணம் அதுதான். அதே எண்ணமா நாங்க வி ஹேவ் கெப்ட் தட் அஸ் அவர் ஈதாஸ். இப்ப கூட அதுதான் நான் யங்கர் ஜெனரேஷனுக்கெல்லாம் அதே தான் சொல்றோம். இப்ப வந்து அந்த நாள்ல வந்து பீடியாட்டிக் குழந்தைகள் கேன்சர் 1954-55 ஒரு குழந்தை கூட நல்லா இருக்காது. வந்துட்டு 4 மாசம் திரும்பி வந்துடும், இறந்து போயிடும். இன்னைக்கு என்ன பண்றோம், 65% 100-65% நல்லாயி போறாங்க. நல்லாயி போறாங்கன்னாக்க அவங்க நல்லா படிச்சு ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் வேலை பண்ணி கல்யாணம் பண்ணி நல்ல குழந்தையோட வராங்க. அந்த மாதிரி வந்த போது வந்த சந்தோஷம் யாருக்குமே கிடைக்காது. அந்த மாதிரி அதை பாக்குறவளுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி நடந்தவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிற போது நம்ம கஷ்டப்படவே வேண்டியது இல்லை. அதே மாதிரி பீடியாட்ரிக் கேன்சர் மாத்திரம் இல்ல, நிறைய நிறைய நமக்கு அட்வான்சஸ் வந்திருக்கு. அட்வான்சஸ் வந்திருக்குன்னா அந்த நாள்ல டயக்னோசிஸ்க்கு ஒண்ணுமே கிடையாது, எக்ஸ்ரே மெஷின் தான். அதுக்கப்புறம் இப்போ வந்து அல்ட்ராசவுண்ட், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, கேமா கேமரா, பெட் ஸ்கேன், அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதை வச்சுட்டு நம்ம ஏர்லியா கண்டுபிடிக்க முடியுது. இப்போ நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னாக்க, லேட்டா வந்தாதான் நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆரம்ப நிலையிலேயே வந்தா புற்றுநோயை நல்லா குணப்படுத்த முடியுது. ஆரம்ப நிலைக்கு முன்னாலேயே ப்ரீ கேன்சர் ஸ்டேஜ்லயே பண்ண முடியுது. அதுக்காக த்ரஸ்ட் இஸ் ஆன் ஏர்லி டிடெக்ஷன். அதுக்காக பெரிய ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம், எங்க வேன் இருக்கு, பஸ் இருக்கு. அந்த வேன்ல நாங்க வில்லேஜ் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு அங்க ஜனங்களை கூப்பிட்டு எக்ஸாமின் பண்ணி ஏர்லி கேன்சர்ஸ வர சொல்லி அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம். அந்த மாதிரி பண்ணதுல அதுல ஒரு சந்தோஷம், சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. அதே மாதிரி எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு ஜென்ரலா பப்ளிக்கு கேன்சரை பத்தி, கேன்சர்னா என்ன, எதனால உண்டாகிறது, எப்படி தடுக்க முடியும், தடுப்பு முறைகள், ஆரம்ப அறிகுறிகள், அதெல்லாம் நாங்க சொல்லி கொடுக்கிறோம்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சாந்தா அவர்கள். சரி, இப்ப இதுல வந்து நீங்க சந்திக்கிற சவால்கள், அந்த சேலஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி என்னமா இருக்கு?
சேலஞ்சஸ் என்னன்னா நிறைய இருக்கு, இல்லாத இல்ல. நம்ம சேலஞ்சஸ பார்க்க கூடாது, என்ன வந்திருக்கோ அதை பத்தி பார்க்கணும். முக்கியமா வந்து சப்போர்ட், பப்ளிக் சப்போர்ட் இருக்கு, அதை பத்தி பயம் இல்லை. ஆனா நம்ம கம்யூனிட்டிக்கு போற போது ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. நாங்க வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்றோம் வாங்குவோம்னாக்க 100-10 பேர் தான் வராங்க, மீதி பேர் எனக்கு ஒண்ணுமே இல்ல வேண்டாங்கிறாங்க. அப்போ நமக்கு மனசு கொஞ்சம் இதாயிடுறது, இன்னத்துல அந்த மாதிரி ஆப்ஸ்டக்கிள். அதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட், ரெக்கக்னிஷன், அதெல்லாம் வந்து ஸ்லோவா தான் வருது. இப்ப வந்து எல்லாரும் பத்மவிபூஷன் வந்திருக்கு, இந்த அவார்டு வந்திருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து வரத்துக்கு 60 வருஷம் ஆகுது. அந்த மாதிரி ரெக்கக்னிஷன் வேணும் நம்ம பண்ணதுக்கு, அதுக்கு சப்போர்ட் வேணும். நமக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து நிறைய வந்துட்டு இருந்தது பழைய நாள்ல, இப்ப வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு இந்தியா ரொம்ப பேச்சு ஆடுதே நினைச்சிட்டு இருக்காங்க, கிடையவே கிடையாது. எங்களுக்கு வரது குறைஞ்சிருக்கு, அந்த மாதிரி சப்போர்ட் வேணும். முக்கியமா ரெண்டாவது நம்ம பேஷண்ட்ஸுக்கு பண்ணது, இதை தவிர புற்றுநோயை பத்தி இன்னும் அதிகமா நல்லா பண்ணணும்னா ரிசர்ச் எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வந்ததான் நம்ம பார்த்துட்டே இருப்போம், நம்மளே நம்ம பண்ணணும். அந்த ஆராய்ச்சிக்கு சப்போர்ட் இல்லை.
ஏன்னா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ மருத்துவம் வந்து மெடிக்கல் ஃபீல்டு வந்து ரொம்ப கமர்ஷியலைஸ்டா வியாபார ரீதியாக போயிட்டு இருக்கிற மாதிரி இல்லை?
அது இந்தியாவில் மாத்திரம் இல்லை, எல்லா ஊர்லயும் தான் இருக்கு. ஐ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் இட் வாஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் அஃபோர்டபிள் ஐ மீன் ரிச் கண்ட்ரிஸ், இந்தியால அது நடக்கிறது. அங்கேருந்து பார்த்து இங்க பண்றாங்க, அதனால நம்ம இந்தியா மாத்திரம் சொல்ல முடியாது. நீங்க சொல்றது ரைட்டு, பட் இங்க மாத்திரம் இல்லை, எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கு.
ஒரு 62 ஆண்டு கால பணியில உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன்.
எல்லா பேஷண்ட்டும் நல்லா ஆயிட்டு நாங்க வந்து நல்லாவே ஆக முடியாதுன்னு நினைச்சு நன்னாயி வந்தவங்க சின்ன குழந்தைகள் அந்த மாதிரி வந்தபோது ஒரு ஒரு சம்பவமும் மறக்க முடியாதது. இப்ப முக்கியமா நான் ஒன்னே ஒண்ணு எப்பவுமே நான் சொல்றது, ஒரு யங் கேர்ள் சயின்டிஸ்ட் ஐஐடி எங்களுக்கு ஆப்போசிட் தான் ஐஐடி அங்கதான் பண்ணிட்டு இருந்தாங்க பிஹெச்டி, அவங்களுக்கு இந்த புற்றுநோய் வந்தது. அது நல்லா பண்ணிட்டோம், நல்லா பண்ணிட்டு வெரி ஸ்மார்ட் யங் லேடி, அப்ப என்ன 22-24 வயசு இருந்திருக்கும். அப்ப வந்து அவங்க காமன்வெல்த் ஃபெலோஷிப்புக்கு அப்ளை பண்ணாங்க, அப்ளை பண்ணி ஷி காட் தி செலக்ஷன். செலக்ஷன் வந்துட்டு போகிறதுக்கு வந்தபோது மெடிக்கல் ஃபார்ம் ஃபில் பண்ணிச்சு, இந்த மாதிரி கியூர் ஆகி இந்த மாதிரி இது, அது உடனே வித்ட்ரா பண்ணிட்டாங்க. நான் எனக்கு ரொம்ப எங்கிட்ட ஓடி வந்தேன் அந்த பொண்ணு, நீங்க நான் எனக்கு நல்லா எடுத்துங்கிறேன் என்னை எடுத்துட்டு பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இல்லை முடியவே முடியாது எடுத்துதான் ஆகணும் சொல்லி நான் வந்து அங்க வந்து இந்த காமன்வெல்த் ஃபெலோஷிப் சேர்மன் அங்க வந்து பெரிய மருத்துவர் அவர் ரே போல்ஸ்னு பேரு, அவருக்கு எழுதி இந்த மாதிரி பண்ணியிருக்கேங்க, நீங்க அவரும் லுக்கீமியா ஸ்பெஷலிஸ்ட் உங்களுக்கே தெரியும் இது மாதிரி பண்ணக்கூடாது, அந்த பொண்ணுக்கு நீங்க கொடுக்கணும் சொல்லி கொடுத்து அவர் சரின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம் அந்த பொண்ணு ஓடி வந்து, அதுக்கப்புறம் போயிட்டு அங்க கல்யாணம் பண்ணி இப்போ இன்னி வரைய நல்லா இருக்காங்க. அது ஆகி 25 வருஷம் ஆச்சு, அதுக்கு மேல நான் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி எவ்வளவோ கதைகள் இருக்கு.
இப்ப சில பேஷன்ஸ் வந்து நோயாளிகள் எல்லாம் காப்பாற்ற முடியாம இருக்கும்ப இயலாமையோ அல்லது கடவுள் மேல கோபமோ அப்படி எல்லாம் வர்றது இல்லையா, என்ன ஆண்டவா இப்படி பண்ணிட்டு அப்படின்னு?
நம்ம கடவுள் மேலன்னு பண்ண கூடாது, நம்ம மேலதான் எல்லாமே எடுத்துக்கணும். ஏதோ ஒரு பேஷண்ட் வந்தாச்சுன்னா அவங்களுக்கு நல்லது பண்ணறது நல்லாது நல்லா இல்லாத பண்ணறது நம்ம கையில இருக்கு. நம்ம கையில இல்லாட்டா நம்ம இன்னொருத்தரை வந்து பண்ணி பிரயோஜனம் இல்லை. நம்மளால முழுக்க என்ன முடியுமோ அவ்வளவும் செஞ்சாச்சுன்னா அந்த மனசுல திருப்தி இருக்கணும். பண்ண வேண்டியதை நம்ம நம்ம கடமையை நன்னா பண்ணிருக்கோம், அதுக்கும் மேல இல்லைன்னா கடவுள் கிருப்பைன்னு சொல்றது அவ்வளவுதான். ஆனா கடவுள் மேல கோபம் வரதில்லை.
என்ன 90 வயது 62 ஆண்டு சமூக மருத்துவ பணி உங்களுக்கு வந்து என்ன, நிறைய பேர் ஒரு இங்கெல்லாம் 50 ஆண்டுகள்லேயே வந்து டயர்ட் ஆகிட்டோம் வேலை செஞ்சது போதும் ஓய்வு பெறுறேன்னு போயிடுவாங்க, எது வந்து உங்களை இப்படி தொடர்ந்து பணி செய்யறதுக்கு தூண்டிட்டு இருக்குன்னு சொல்லுங்களேன்.
Because I have no other object in life. My life is there. I want to do more. இப்போ வந்து நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கலாம், எவ்வளவோ பண்ணணும்னு இன்னும் ஆசை இருக்கலாம், அதெல்லாம் பண்ணணும். எனக்கு எவ்வளவு நாள் கடவுள் டைம் கொடுக்கிறாரோ அவ்வளவு நாள் வரையில் நான் பண்ணுவேன். ஆனா கடவுள் கொடுக்காம ஏதோ ஒரு டயத்துல போயிடுவோம், அதுக்கு எனக்கு வருத்தம் கிடையாது. ஏன்னா எனக்கு மனசுல தீர்மானமா இருக்கு, நான் பண்ண வேண்டிய கடமைய என்னால முடிஞ்ச வரையில் பண்ணிருக்கேன், அதனால மனசுல சாந்தி இருக்கு. ஆனா இன்னும் பண்ணணும், எவ்வளவு பண்ண முடியுமோ அது வரையில் பண்ணறதுக்கு கட்டாயம் நான் பண்ணுவேன்னு உறுதி சொல்லலாம்.
ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா, பணி சிறக்க நாங்க ரொம்ப வாழ்த்துறோம்.
Thank you for the opportunity. இந்த மாதிரி ஒரு opportunity கொடுத்து ஆஸ்திரேலியால இருக்கிறவங்களுக்கு ஏதோ தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
மிக்க நன்றி அம்மா.
Thank you.